إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாம் கூறும் சில ஆரோக்கிய ஒழுங்குமுறைகள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை இந்த பாடத்திலே பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஆரோக்கியம் என்ற அம்சத்தை பொறுத்தவரையில் இது அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடைகளில் நின்றும் உள்ளதுதான் இந்த ஆரோக்கியம். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியிலே சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மது என்ற கிரந்தத்தில் 2340வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன் அஸ்ஸிஹத வல் ஃபராக், நிச்சயமாக ஆரோக்கியமும் அதே போன்று ஓய்வும் நியமத்தானி மின் நியமில்லா, அல்லாஹினுடைய அருட்கொடைகளில் நின்றும் உள்ள ஒரு அருட்கொடை. மக்பூலுன் ஃபீஹிமா கஸீருன் மினன்னாஸ், மனிதர்களிலே அதிகமானவர்கள் இந்த விடயத்திலே அவர்கள் பராமுகமாக இருக்கிறார்கள். இந்த அருட்கொடைகளை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை என்ற விதமாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஆரோக்கியம் என்பது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அருட்கொடை என்பதை முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். எனவே இந்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இதை பேணுவதற்கு இஸ்லாம் சில ஒழுங்குமுறைகளை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. என்ன என்ன அமைப்புகளிலே இந்த ஆரோக்கியத்தை நாங்கள் பேணலாம், அதே போன்று இஸ்லாத்தினுடைய விடயங்களை பொறுத்தவரையில் இது எந்த அளவு முக்கியத்துவமான ஒரு பகுதியாக கருதப்படுகிறது என்பதை பல ஹதீஸ்களின் ஊடாக எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. எனவே முதலாவது நாங்கள் பார்த்த ஒரு செய்தி, இந்த ஆரோக்கியம் என்பது அருட்கொடை. இந்த அருட்கொடை விடயத்திலே மனிதர்கள் அதிகமானவர்கள் பராமுகமாக இருக்கிறார்கள், அதனை சரியாக பயன்படுத்துவதில்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். அதேபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னவென்றால், சுனன் இப்னு மாஜா என்ற கிரந்தத்தில் 3849வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹல் முஆஃபாத், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேளுங்கள். فإنه لم يؤت أحد بعد اليقين خيرا من المعافاة. ஏனென்றால் மார்க்க உறுதிக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அறுக்கொடை அது ஆரோக்கியமாகத்தான் இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியினூடாக சொல்கிறார். இதிலே எங்களுக்கு முக்கியமான ஒரு பகுதி ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தையும் விட மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது என்பதும் இந்த செய்தியினூடாக எங்களுக்கு விளங்குகிறது. ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான அறுக்கொடை. ஒரு மனிதன் தன்னுடைய சொத்து செல்வங்கள் தன்னுடைய சகல விடயங்களையும் விட மிக முக்கியமாக மதிக்கக்கூடிய விடயம் இந்த ஆரோக்கியம். அதனால்தான் மனிதன் நோய்வாய்ப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆரோக்கியத்தை இழக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தனது சொத்துகள் தனது பணங்கள் தன்னுடைய வேறு சில எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே வைத்திருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு அவைகளை அப்படி அர்ப்பணித்துவிட்டு தான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் தான் ஒரு சுகதேகியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை அப்படியே இழந்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமாக ஒருவருக்கு ஹார்ட் சம்பந்தமான ஒரு பிரச்சனையோ அல்லது சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளோ ஏதாவது வந்தால் இலட்சக்கணக்கான பணங்கள் அதனை சரி செய்வதற்கு இன்றைய நவீன மருத்துவத்திலே தேவைப்படுகிறது. ஆனால் இந்த பணம்தான் தேவை, எனக்கு ஆரோக்கியம் தேவையில்லை என்று மனிதன் சிந்திப்பதில்லை. நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்றால் அந்த தன்னிடத்திலே இருக்கக்கூடிய பணங்களை செலவழிக்கிறான். கையிலே பணம் இல்லை என்றால் தன்னிட மனைவியிடத்திலே இருக்கக்கூடிய நகைகளை அவன் விற்று அதனை பணமாக்கி அதனை செலவழிக்கிறான். அல்லது தன்னுடைய காணி பூமி ஏதாவது இருந்தால் அதை விற்று அதன் மூலமாக எப்படியோ அவன் ஆரோக்கியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான். எனவே மனிதனுடைய அந்த செயல்பாடே காட்டுகிறது உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட தனக்கு ஆரோக்கியம் முக்கியமானது என்பதை அந்த மனிதனுடைய செயல்பாடே காட்டி கொடுக்கிறது. ஆனால் இதைவிடவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதாவது யகீன், மார்க்கத்திலே உறுதி. இந்த மார்க்கத்திலே உறுதிக்கு அடுத்தபடியாகத்தான் இந்த ஆரோக்கியம் சொல்லப்படுகிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அருட்கொடைகளில் மார்க்க உறுதிக்கு அடுத்தபடியான இடத்திலே இருக்கக்கூடியது ஆரோக்கியம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். மார்க்க உறுதி என்பது மிக மிக முக்கியமானது. ஆரோக்கியம் என்பது எப்படி எங்களுடைய உடலை பாதிக்குமோ, உடலிலே சில சிக்கல்களை ஏற்படுத்துமோ, அதே போன்று இந்த மார்க்கத்திலே சந்தேகங்கள் குழப்பங்கள் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு செயல்படுவது உறுதியில்லாத தன்மைகள் தடுமாறுகின்ற அந்த தன்மைகள் இங்கொரு கால் அங்கொரு கால் வைக்கின்ற தன்மைகள் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு விதமான பேச்சுக்கள் இவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய மறுமையினுடைய வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய விஷயமாக ஒரு மனிதனுடைய உள்ளம் சார்ந்த நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது. எனவேதான் முதலாவது அருட்கொடையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க உறுதியை குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்தபடியாகத்தான் இந்த ஆரோக்கியம் இருக்கிறது. எனவே எங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நாங்கள் செலவழிப்பதை விட அதற்காக நாங்கள் பாடுபடுவதை விட அதற்காக முயற்சி செய்வதை விட மார்க்கத்திலே தெளிவடைவதற்காக அதிலே உறுதியோடு இருப்பதற்காக அதிலே சருகாமல் இருப்பதற்குரிய அந்த முயற்சியை நாங்கள் இதைவிட அதிகமாக செய்ய வேண்டியிருக்கிறது என்பதும் இந்த ஹதீஸினூடாக எங்களால் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் எடுத்துக்கொண்ட இந்த ஆரோக்கியம் என்ற விடயத்தை பொறுத்தவரையில், அப்ப இதனை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம். எனவே ஆரோக்கியத்தை பெறுவதற்குரிய முதலாவது வழி அல்லாஹ்விடம் நாம் கேட்பது, அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்வது. எமக்குரிய அந்த ஆரோக்கியத்தை அவன் தர வேண்டும், அந்த அல்லாஹு தஆலா அதனை எங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக அவனிடத்திலே பிரார்த்தனை செய்வது என்பதுதான் மிக முக்கியமான முதலாவது படி. அப்ப இந்த பிரார்த்தனை, இதற்குரிய அந்த பிரார்த்தனைகள் முக்கியமாக இருப்பதன் காரணமாக, அத்தியாவசியமான ஒரு விடயமாக இது இருப்பதன் காரணமாகத்தான் நாங்கள் பார்த்தால் நாங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் அதிகமான இடங்களிலே இந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரார்த்தனைகளும் அது தானாகவே உள்ளடக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். இது சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி சுனன் இப்னு மாஜா என்ற கிரந்தத்தில் 3851 இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, மாமின் தாவத்தின் யதுஉ பிஹல் அப் அஃதல மின் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் முஆஃபாத் ஃபித் துன்யா வல் ஆகிரா. ஒரு மனிதன் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் மிகச்சிறந்த ஒரு பிரார்த்தனை என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் முஆஃபாத் ஃபித் துன்யா வல் ஆகிரா, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடத்திலே வேண்டுகின்றேன், இந்த உலகத்திலும் அதே போன்று மறுமையிலும் ஆரோக்கியமாக இருப்பதை நான் உன்னிடத்திலே வேண்டுகிறேன் என்கின்ற அந்த பிரார்த்தனை தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் மிகவும் சிறந்த ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே இந்த உலகத்திலும் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோய் நொடிகள் எங்களுக்கு ஏற்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அதே போன்று மறுமையிலும் அல்லாஹினுடைய வேதனைகளுக்குள் நாங்கள் உள்ளாகி எங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை ஒரு சிறந்த ஒரு பிரார்த்தனை என்பதை சொல்லி காட்டுகிறார். இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான பிரார்த்தனைகள் இடம்பெறக்கூடிய ஒரு சில இடங்களை நான் சுருக்கமாக இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, நாங்கள் விதிர் தொழுகையில் குனூத்தில் ஓதக்கூடிய அந்த துஆ, முஸ்னத் அகமது என்ற கிரந்தத்தில் 1718 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்தார்கள், கலிமாத்தின் அகூலுஹுன்ன ஃபி குனூத்தில் வித்ர், வித்ருடைய குனூத்திலே நான் ஓதுவதற்குரிய அந்த ஒரு சில வார்த்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார். அது ஒரு பெரிய துஆ. அதிலே வரக்கூடிய விடயம், அல்லாஹும்ம ஹதீனி ஃபீமன் ஹதை, யா அல்லாஹ், நீ யாருக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறாயோ அவர்களில் என்னை உள்ளடக்கி எனக்கும் நீ நேர்வழியை காட்டுவிடு. வாஃபினி ஃபீமன் ஆஃபைட், அடுத்தது இதில் இரண்டாவது வரக்கூடிய பிரார்த்தனை என்னவென்றால், நீ யாருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாயோ அந்த ஆரோக்கியம் உடையவர்களில் என்னையும் ஆக்கிவிடு, என்னையும் ஒரு ஆரோக்கியமானவனாக ஆக்கிவிடு என்று அந்த பிரார்த்தனை அப்படியே தொடர்கிறது. நீ ஃபீமன் தவல்லை துபாரிக்லி ஃபீமா ஆத்தை, அப்படியே அந்த பிரார்த்தனை வருகிறது. இப்போ இதிலேயே நீங்கள் அவதானித்து பார்த்தால் முதல் இரண்டு விடயங்களை பாருங்கள். ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதாவது ஆரோக்கியத்தையும் விடவும் மிக முக்கியமானது மார்க்க உறுதி, மார்க்கத்திலே தெளிவு, நேரான வழியிலே உறுதியாக பயணிப்பது. எனவே இந்த பிரார்த்தனையும் நீங்கள் அவதானித்தால், வித்திரில அந்த குனூத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையும் நாங்கள் அவதானித்தால், முதலாவது யா அல்லாஹ் நேர்வழியை எனக்கு காட்டிவிடும், முதலாவது பிரார்த்தனை. இரண்டாவது இடம்பெறக்கூடிய விடயம், ஆரோக்கியத்தை நீ எனக்கு தந்துவிடும். யாருக்கு நீ நேர்வழியை கொடுத்திருக்கிறாயோ அவர்களுள் என்னையும் உள்ளடக்கிவிடு, யாருக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாயோ அவர்களிலும் நீ என்னை உள்ளடக்கிவிடு என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது. எனவே இது ஆதாரபூர்வமான சஹீஹான செய்தி. இதனை பற்றி சில விமர்சனங்கள் எழுப்பப்படுகின்றன, ஆனால் அந்த விமர்சனங்கள் உறுதியான சரியான விமர்சனங்களாக இல்லை. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் வித்தருடைய அந்த குனூத்திலே இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாத தொழுகையாக இந்த வித்ர் தொழுகை காணப்படுகிறது. பயணத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வித்ர் தொழுகையை விடமாட்டார். எனவே இந்த துவாவும் அதிலே கேட்கப்படுகிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான பிரார்த்தனை இடம்பெறக்கூடிய இன்னொரு செய்தி என்னவென்றால், சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 35வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு முதலாவது தொழுகையை கற்றுக் கொடுப்பார். பிறகு அவருக்கு கட்டளையிடுவார்கள் பின்வரக்கூடிய பிரார்த்தனைகளை பிரார்த்தனை செய்யும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுவார்கள். அதிலே வரக்கூடிய விடயம், அல்லாஹும்மா ஃபில்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்துவிடு, எனக்கு அருள் புரி, எனக்கு நீ நேர்வழி காட்டு, எனக்கு நீ ஆரோக்கியத்தை தா, அதே போன்று முன்புறத்தால் எனக்கு நல்ல ரிஸ்குகளை தந்துவிடு என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது. இது இஸ்லாத்தை ஒரு மனிதர் ஏற்றவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அவருக்கு தொழுகை பற்றிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுத்து விட்டு அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இந்த பிரார்த்தனைகள் நீங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும், அல்லது உங்களுடைய தொழுகைகளிலே அதனை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த பிரார்த்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஓதி கொடுப்பார்கள். அப்போ இதிலையும் நாங்கள் அவதானித்தால், யா அல்லாஹ் எனக்கு நீ ஆரோக்கியத்தை தா என்ற விடயமும் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது. அதே போன்று நாங்கள் காலை மாலை ஓதக்கூடிய துவாக்கள் பல இருக்கின்றன. அந்த துவாக்களிலும் இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான பிரார்த்தனை இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்னத் அஹமது இந்த கிரந்தத்தில் 4785வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அந்த காலை மாலை துவாவிலே நாங்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையை, இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையாகின்ற பொழுதும் அதே போன்று மாலையாகின்ற பொழுதும் இந்த பிரார்த்தனைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அந்த ஹதீஸ் காணப்படுகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஹிரா, யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் அதே போன்று மறுமையிலும் நான் உன்னிடத்திலே ஆரோக்கியத்தை கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி, யா அல்லாஹ் உன்னிடத்திலே மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் நான் கேட்கிறேன், என்னுடைய மார்க்க விடயங்களிலும் அதே போன்று என்னுடைய உலக விடயங்களிலும் என்னுடைய குடும்பத்திலும் அதே போன்று என்னுடைய சொத்திலும் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் நான் கேட்கிறேன் என்று அந்த பிரார்த்தனை தொடர்கிறது. இதிலும் நாங்கள் அவதானித்தால், காலை மாலை அந்த துவாவிலும் இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான விடயம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே நாங்களும் அந்த காலை மாலை துவாக்களை ஓதுவதோடு எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் அதனை தவறாவது காலையிலும் மாலையிலும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஓதச் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த பிரார்த்தனை, ஆரோக்கியம் சம்பந்தமான இந்த பிரார்த்தனை எங்களுடைய அந்த காலை மாலை துவாக்களிலே நிச்சயமாக இடம்பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று தூங்கும் போது ஓதக்கூடிய அந்த துவாவிலும் இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான பிரார்த்தனை உள்ளடங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 2712 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த தூங்கும் போது ஓதக்கூடிய அந்த துஆவிலே இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம கலக்த நஃப்ஸி வ அன்த தவஃபாஹ, யா அல்லாஹ், நீதான் என்னுடைய ஆத்மாவை படைத்தாய், அதேபோன்று நீதான் அதனை கைப்பற்றவும் போகிறாய். லக மமாத்துஹா வ மஹ்யாஹா, அதனை மரணிக்க செய்வதும் அதனை உயிரோடு வாழ விடுவதும் அது உனக்கு சொந்தமானதாக இருக்கிறது. இன் அஹ்யைதஹா ஃபஹ்ஃபல்ஹா, நான் தூங்கச் செல்லப் போகிறேன், என்னுடைய உயிரை நீ விட்டு எனக்கு இன்னும் உயிரை, அதாவது உயிர் வாழக்கூடிய அந்த தவணையை நீ கொடுத்தால் ஃபஹ்ஃபல்ஹா, அதனை நீ பாதுகாத்து விடு, என்னுடைய ஆத்மாவை நீ பாதுகாத்து விடு. வயின் அமத்தஹா ஃபஹ்ஃபில்லஹா, அதனை நீ மரணிக்க செய்துவிட்டால் அதற்கு நீ மன்னிப்பையும் கொடுத்து விடு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா, யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் ஆரோக்கியத்தை கேட்கிறேன் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள். அதே போன்று இதனை செய்யும்படி ஒரு நபி தோழருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியும் இருக்கிறார். எனவே எங்களுக்கு தெரியும், இந்த அதாவது தூக்கம் என்பதை பொறுத்தவரையில் அது ஒரு சிறிய ஒரு மரணம். நாங்கள் இரவு 10-11 மணிக்கு தூங்க செல்கிறோம், காலையிலே 4 மணி 5 மணிக்கு எங்களுக்கு விழிப்பு ஏற்படுகிறது. இடையிலே எங்கு இருந்தோம், எப்படி இருந்தோம், எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பகல் நேரத்தில் நாங்கள் ஒரு 4-5 மணித்தியாலும் ஒரு 6 மணித்தியாலும் ஒரே இடத்திலே உட்கார்ந்து இருக்க முடியுமா என்று கேட்டால் எங்களால் இருக்கவே முடியாது. அல்லது ஏதாவது ஒரு இடத்திலே நின்று கொண்டு இருக்க முடியுமா என்று கேட்டால் கூட அதுவும் முடியாது, என்றால் அந்த நேரமே போகாது. அந்த நேரம் செல்வதற்கு அவ்வளவு சிரமமாக இருக்கும். அடிக்கடி கடிகாரத்தை நாங்கள் பார்த்துக் கொள்வோம், நேரம் போகிறதா இல்லையா என்று நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஆனால் தூங்க சென்று விட்டால் தூங்கி அந்த நேரம் எப்படி போகிறது என்று கூட எங்களுக்கு தெரியாது. அவ்வளவு வேகமாக செல்வது போன்று எங்களுக்கு இருக்கிறது. அந்த நேரத்திலே நாம் எப்படி இருந்தோம், எங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. திடீரென்று விழிப்பு ஏற்படுகிறது. நாங்கள் காலையிலே விழிக்கிறோம், விழித்து எங்களுடைய காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்வதற்கு முயற்சிக்கிறோம். எனவே இந்த தூக்கத்தை பொறுத்தவரையில் அது ஒரு சிறிய ஒரு மரணம். அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களே ஒருவர் தூங்க சென்று விட்டால் அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி வைத்துக் கொள்கிறான், அவன் நாடியவர்களுடைய உயிர்களை மீண்டும் பூமிக்கு அனுப்புகிறான், அவன் நாடியவர்களுடைய உயிரை அவன் அப்படியே தக்க வைத்துக் கொள்கிறான் என்ற அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதனால்தான் தூங்கும் போது நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன், உன்னுடைய பெயரை கொண்டு நான் மீண்டும் உயிர் பெற்று எழும்புகிறேன் என்று நாங்கள் சொல்கிறோம். தூங்கி எழுந்ததும் என்ன சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், நாங்கள் எங்களை மரணிக்க செய்ததற்கு பிறகு மீண்டும் எங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எனவே இந்த தூக்கம் என்பது ஒரு சிறிய ஒரு மரணம். அதனால் தான் இப்படி ஒரு பிரார்த்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய ஆத்மாவை நீதான் படைத்திருக்கிறாய், என்னுடைய உயிரை நீதான் படைத்திருக்கிறாய், அதனை மரணிக்க செய்வதும் அதனை உயிரோடு அப்படியே விட்டு விடுவதும் அது உன்னுடைய கையிலே தான் இருக்கிறது, ஆனால் அதனை நீ உயிர் வாழச் செய்தால் அதனை நீ பாதுகாத்து, அதனை நீ மரணிக்க செய்துவிட்டால் அதற்கு நீ மன்னிப்பை கொடு, என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹுமை நீ அஸ்அலுகல் ஆஃபியா, யா அல்லாஹ் நிச்சயமாக உன்னிடத்திலே நான் ஆரோக்கியத்தை கேட்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்று அந்த பிரார்த்தனையை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இப்படி பல இடங்களிலே இந்த பிரார்த்தனைகள், ஆரோக்கியம் சம்பந்தமான அந்த பிரார்த்தனைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதேபோன்று சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 2739வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை இப்படி இருக்கும் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக், யா அல்லாஹ் உன்னுடைய அருக்கொடை என்னை விட்டும் நீங்குவதை விட்டும் நான் பாதுகாவல் தருகிறேன். வதஹவுலி ஆஃபியதி, அதேபோன்று நீ எனக்கு தரக்கூடிய அந்த ஆரோக்கியம் கெட்டு விடுவதை விட்டும் நான் உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தருகிறேன். அதே போன்று திடீரென்று எனக்கு பிடிக்கக்கூடிய நோய்கள், அதே போன்று உனது கோபங்கள் இவைகளை விட்டெல்லாம் நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதிலே அவர்களுடைய பிரார்த்தனை, உன்னுடைய அருள்கொடை என்னை விட்டும் நீங்கிவிடக்கூடாது, அல்லாஹினுடைய அருள்கொடை எம்மை விட்டும் நீங்கிவிடக்கூடாது. அடுத்ததாக அவன் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் எங்களை விட்டும் நகர்ந்து விடக்கூடாது, அது எம்மை விட்டும் திரும்பி சென்று விடக்கூடாது என்கின்ற ஒரு பிரார்த்தனை. இதையும் நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று சுஜூதுகளில், அத்தஹியாத்துகளில் நேரம் கிடைக்கின்ற பொழுது இந்த துஆவையும் நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி பல இடங்களிலே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான பிரார்த்தனை கேட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு நபித்தோழர் இந்த விஷயத்திலே ஒரு தவறை இழைத்து விட்டார். அதாவது அவர்களுக்கு திடீரென்று ஒரு நோய் பிடித்தது. அந்த நோயின் காரணமாக அவர் அப்படியே, அதாவது மெலிந்து ஒரு கோழி குஞ்சை போன்று அந்த நபித்தோழராகிவிட்டார். எனவே அவரை நோய் விசாரிப்பதற்காக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 2688வது இலக்கத்திலே வருகிறது. அப்ப இந்த வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுடைய நிலைமையை பார்க்கிறார்கள். மிக பயங்கரமாக இருக்கிறது. அவர் நேரத்தோடு இருந்த அந்த உடல் அமைப்பு அவரிடத்திலே இல்லை, மெலிந்து மிகவும் ஒரு நோஞ்சான் நிலைமையிலே அவர் காணப்படுகிறார். மிக சிறிய ஒரு மனிதராக அவர் மாறிவிட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தீர்களா என்று கேட்கிறார். உடனே அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். எப்படி கேட்டேன் என்றால், யா அல்லாஹ் மறுமையிலே எனக்கு ஏதாவது தண்டனையை கொடுப்பதாக இருந்தால் அந்த மறுமையினுடைய தண்டனையை என்னால் தாங்க முடியாது, எனவே அதனை கொடுப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலே எனக்கு அதனை தந்துவிடு, இந்த உலகத்திலே என்ன பாடு வேண்டாலும் நான் பட்டுக்கொள்கிறேன், அந்த மறுமையிலே தர வேண்டிய தண்டனை இந்த உலகத்திலே நீ தந்துவிடு என்று நான் பிரார்த்தனை செய்தேன், அதுதான் எனக்கு இந்த பிரச்சனை என்று அந்த நபித்தோழர் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமாக சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் லா துதீகுஹு, உன்னால் இது முடியாது, அல்லாஹு தஆலா உனக்கு ஏதாவது ஆரோக்கிய இன்மை நாடி மறுமையிலே தர வேண்டிய தண்டனை இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா தந்து நீ ஆரோக்கியம் கெடுகின்ற அந்த விடயம் உன்னால் அது தாங்க முடியாது, அதனை செய்யக்கூடாது அந்த பிரார்த்தனை என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ இப்படி கேட்க வேண்டும் என்று பிரார்த்தனையும் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஆதீனா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார், யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலும் நல்லதை தா, அதே போன்று மறுமையிலும் எனக்கு நீ நல்லதையே தா, அதே போன்று நரக நெருப்பிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு என்று நீ பிரார்த்தனை செய்திருக்க கூடாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வேறு சில அறிவிப்புகளிலே, யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் எனக்கு ஆரோக்கியத்தை தா, மறுமையிலும் எனக்கு நீ ஆரோக்கியத்தை தா என்று நீ பிரார்த்தனை செய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அதன் அடிப்படையில் அவர் பிரார்த்தனை செய்தார். அதற்கு பிறகுதான் அவருடைய அந்த நோய் குணமாகியது. அல்லாஹு தஆலா அவருடைய அந்த நோயை குணப்படுத்தினான் என்ற செய்தியை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே எந்த வகையிலும் எங்களுடைய ஆரோக்கியத்தை விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய பிரார்த்தனைகள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியினூடாக எங்களுக்கு உணர்த்துகிறார். எனவே இப்படி பல பிரார்த்தனைகளிலே இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான விடயங்கள் இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். இந்த ஆரோக்கியத்துக்கு முதலாவது அம்சம் பிரார்த்தனை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக இந்த ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த சமூகத்திலே காணப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், லானத் என்று சொல்லக்கூடிய அம்சம். லானத் என்று சொன்னால் சாபமிடுதல் என்பது அதனுடைய கருத்து. சபித்தல், சாபமிடுதல், பத்துவா என்று சொல்வார்கள். பத்துவா கெட்ட பிரார்த்தனை. இந்த லானத்தை பொறுத்தவரையில் இந்த லானத்தும், அதாவது எங்களுடைய ஒரு சில விடயங்களை அது பாதிக்கும் என்பதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி சிலர் புரிந்து கொள்ளாமல் ஏதாவது குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது சகோதரர்களுக்கு மத்தியிலே சிக்கல்கள் வந்தாலும் சரி, தன்னுடைய கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே பிரச்சனை வந்தாலும் சரி, பிள்ளைகளினால் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டாலும் சரி, உடனே இந்த லானத்தை செய்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். வாயிலே இனி பல வார்த்தைகள் வரும், அது சொல்ல முடியாத அளவுக்கு, இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே என்று கவலைப்படக்கூடிய அளவுக்கு அந்த பிரார்த்தனைகள் வரும். அப்ப இந்த இவைகளுக்குத்தான் லானத்து என்று சொல்லப்படும். இந்த லானத்தை பொறுத்தவரையில் இது மார்க்கம் அங்கீகரிக்கக்கூடிய, அது அதாவது சரியான முறையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சமாக இதனை எங்களால் கொள்ள முடியாது. ஏனென்றால் சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 2597 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்பகி லிஸித்தீகின் அன் யகூன லஆனன். ஒரு உண்மையாளருக்கு, ஒரு சித்தீக்குக்கு அவர் ஒரு சபிக்கக்கூடியவராக இருப்பது பொருத்தமில்லை. ஒரு சித்தீக், ஒரு உண்மையாளர், அவர் சாபமிடக்கூடியவராக இருக்க மாட்டார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதேபோன்று அதபுல் முஃப்ரத், இமாம் புகாரியினுடைய அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தில் 309 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, லா யம்பகிலில் மூமின் அன் யகூன லஆனன். ஒரு மூமினுக்கு அவர் சபிப்பவராக இருப்பது கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஒரு மூமின், ஒரு விசுவாசி, அதே போன்று ஒரு உண்மையாளர், ஒரு சித்தீக், அவரை பொறுத்தவரையில் இப்படி எல்லாவற்றுக்கும் சாபமிடக்கூடியவராக, லானத் செய்யக்கூடியவராக அவர் இருக்க மாட்டார், இருப்பது அவருக்கு தகுதியானதல்ல என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த லானத்தை பொறுத்தவரையில் இதனுடைய உண்மையான நிகழ்வு என்ன, இது எப்படி வேலை செய்கிறது, இதனுடைய தன்மை என்ன என்பதை பற்றியும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி சுனன் அபூதாவூது என்ற கிரந்தத்தில் 4905 இலக்கத்தில் இடம்பெறுகிறது. அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த இதா லான ஷைஅன். ஒரு அடியான் ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது ஏதாவது ஒன்றையோ அல்லது மனிதரையோ அவர் சபிப்பாரேயானால், சாயிதத்தில் லானத்து இல சமா, இந்த சாபம் வானத்தை நோக்கி அது ஏறி சென்றவுடன் ஃபதுலக் அபுவாபு ஸமா தூனஹா, அந்த வானத்தை நெருங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே வானத்தினுடைய வாயில்கள் அது நுழைய விடாமல் தடுக்கப்படக்கூடிய அமைப்பிலே அது மூடப்பட்டது. அதாவது இந்த சாபம் வானத்தினுடைய வாயில்களை கடந்து ஏறி செல்வதற்கு அதுக்கு இடம் கொடுக்கப்பட மாட்டார். வானத்தை நெருங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே வானத்தினுடைய வாயில்கள் மூடப்படும். எனவே வானத்திற்கு போவதற்கு அதற்கு இடம் இல்லாததன் காரணமாக சும்ம தஹ்பீது இலல் அர், அது பூமியை நோக்கி மீண்டும் இறங்கும். ஃபத்துலக் அபுவாபுஹா தூனஹா, பூமியினுடைய வாயில்களும் அந்த சாபம் மீண்டும் இறங்காமல் இருப்பதற்காக பூமியினுடைய வாயில்களும் மூடப்படும். எனவே முதலாவது பூமியிலிருந்து அது மேலிருந்து வானத்தை நோக்கி செல்கிறது, வானத்தை நெருங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே வானத்திலே நுழைவிடாமல் அது தடுக்கப்படுகிறது, அதனுடைய வாயில்கள் மூடப்படுகிறது. மீண்டும் இது வானத்திலே இங்கு இடம் கிடைக்காது என்பதை அறிந்து அது பூமியை நோக்கி வருகிறது. பூமிக்கும் அதனுடைய வாயில்களும் அந்த சாபம் நுழைய விடாமல் அது மூடப்படுகிறது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், சும்மா தாஃபுது யமீனன் வஷிமாலன், அது வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் இங்காவது அது செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்கும். ஃபஈதாலம் தஜித் மசாவன், அது செல்லுவதற்கு எந்த ஒரு இடத்தையும் அது பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ரஜஅத் இலல்லதி நுஈ, அதாவது யார் மீது சாபம் விடப்பட்டதோ அவரை நோக்கி அது திரும்பி வரும். ஃபஇன் கானல் இதாலிக அஹ்லன், எப்போது அந்த சாபம் விடப்பட்டவரை நோக்கி திரும்பி வரும் என்றால் உண்மையிலேயே அவர் அந்த சாபத்திற்கு தகுதியானவராக இருந்தால்தான் அவரை நோக்கி அந்த சாபம் திரும்பி வரும். இல்லா, அப்படி இல்லை என்றால் ரஜஅத் இலா காயிலிஹா, யார் சாபம் விட்டாரோ அவரை நோக்கி அது திரும்பிவிடும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுதான் அந்த சாபத்தினுடைய தன்மை, அந்த லானத்தினுடைய தன்மை. அது எப்படியெல்லாம் முயற்சி செய்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். வானத்தை நோக்கி செல்கிறது, வானத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகிறது, மீண்டும் பூமியை நோக்கி வருகிறது, அங்கு இடம் கொடுக்கப்படுவதில்லை, பூமியினுடைய வாயில்கள் மூடப்படுகிறது. எனவே அது வலப்பக்கம் இடப்பக்கமாக ஏதாவது செல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்கிறது, எந்த வாய்ப்பும் இருக்காது. எனவே அடுத்த கட்டமாக யார் சபிக்கப்பட்டாரோ அவரை நோக்கி அது செல்லும். ஆனால் அது செல்வதற்கு அந்த சபிக்கப்பட்டவர் அந்த சாபத்திற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும். உண்மையிலேயே அவர் அந்த சாபத்திற்கு பொருத்தமானவராக இருந்தால்தான் அவரை நோக்கி அது செல்லும். அவர் பொருத்தம் இல்லாதவர், சும்மா அநியாயமாக சபிக்கப்பட்டிருக்கிறார், தேவையில்லாமல் சபிக்கப்பட்டிருக்கிறார், அல்லது அவர் செய்த ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்காக வரம்பு மீறி அவர் சபிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த சாபம் யாரை நோக்கி வரும் என்றால் யார் சபித்தாரோ அவரை நோக்கி வரும் என்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த சாபம் விடுபவர்களை நாங்கள் அவதானித்து பார்த்தால் அவர்களுடைய முழு பிரார்த்தனைகளும் கூடுதலான பிரார்த்தனைகள் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பிரார்த்தனைகளாகத்தான், ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய பிரார்த்தனைகளாகத்தான் இருக்கும். எனவே அந்த பிரார்த்தனையை செய்யக்கூடியவர்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும், சாகமிடக்கூடியவர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். உண்மையிலே இது தகுதியான ஒரு இடமா, இதை நாங்கள் சொல்லலாமா? முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு விசுவாசி அவசரப்பட்டு இந்த வேலையை செய்ய மாட்டார், அவர் சபிப்பதற்கு போவதற்கு முயற்சி செய்ய மாட்டார், பல முறை அவர் யோசிப்பார். எனவே இந்த சாபம் விடுவதற்கு முன்னால் அவரவர்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும், இது பொருத்தமானதா, இது தகுதியானதா, உண்மையிலே இது இவர் இந்த சாபத்திற்கு பொருத்தமானவரா என்பதை பார்த்து அவர் அந்த வேலையை செய்தால் செய்ய வேண்டும். இப்படி முடிந்தவரை அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுவும் தாங்க முடியவில்லை என்றால் அவர் செய்தால், அவர் தகுதியானவராக இருந்தால்தான் அவருக்கு செல்லும், இல்லாவிட்டால் தனக்கே திரும்பிவிடும் என்பதை அவர் அறிந்தவராகத்தான் இந்த வேலையை செய்வார். இன்னும் நாங்கள் எத்தனையோ தாய்மார்களை பார்க்கிறோம், பிள்ளைகள் சில குலப்படிகளை செய்தால், சில கட்டுப்பாட்டுகளை பிள்ளைகள் மீறினால் கூட அவர்களுடைய அந்த லானத் மிக பயங்கரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த தாய்மார்கள் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த லானத்தினுடைய விபரீதத்தையும் பயந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களிலே இந்த லானத் செய்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் ஏதோ நினைத்து கொண்டு எதுக்காகவோ ஒரு மனிதருக்கு எதிராக நாங்கள் பிரார்த்தனை செய்திருப்போம், அது சில நேரங்களில் எங்களே அது பாதித்து கொண்டிருக்கும். எங்களால் சில நேரங்களிலே உணர முடியாமல் உணர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. எனவே இந்த லானத் விஷயம் வந்து எங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றன. என்றாலும் மிக மிக முக்கியமான இரண்டு மூன்று விடயங்களைத்தான் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமானது தூக்கம் என்பது. இந்த தூக்கத்தை பொறுத்தவரையில் இதுவும் எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் தேவையான அம்சங்களிலே உள்ளது. அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய அந்த இயற்கையான அமைப்பை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுடைய தூக்கத்தை உங்களுடைய அந்த சிரமத்துக்குரிய பரிகாரமாக நாங்கள் ஆக்கினோம். ஒருவர் நீண்ட நேரம் வேலை செய்கிறார் என்றால் அந்த நீண்ட நேரம் வேலை செய்து அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த களைப்பை சரி செய்யக்கூடியது தூக்கம். வேறு உணவோ அல்லது மற்ற விஷயங்களோ எதனை செய்தாலும் அங்கே எதுவுமே சரி வராது. அவ அங்கே அந்த அவருடைய அந்த சிரமத்துக்குரிய பரிகாரத்தை அல்லாஹு தஆலா இயற்கையாக எதிலே வைத்திருக்கிறான் என்றால் தூக்கத்திலே வைத்திருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், சுபாத்தா, உங்களுடைய தூக்கத்தை உங்களுடைய சிரமத்துக்குரிய பரிகாரமாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். வஜஅல்னல்லைலிபாசா, இரவை உங்களுக்கு ஆடையாக நாங்கள் அமைத்திருக்கிறோம். வஜஅல்னல்நஹாரமாஷா, பகலை உங்களுடைய வாழ்வாதாரங்களை தேடக்கூடிய ஒரு நேரமாக நாங்கள் ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே இதுதான் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இயற்கையான அம்சம், இயற்கையான ஒரு தன்மை. அதாவது தூக்கம் என்பது எங்களுடைய கஷ்டங்களை எங்களுடைய சிரமங்களை போக்கக்கூடிய ஒன்று. அதே போன்று இரவு என்பது எங்களுக்குரிய போர்வை. அதே போன்று பகலை பொறுத்தவரையில் அதாவது எங்களுடைய வாழ்வாதாரங்களை தேடக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய, உழைக்கக்கூடிய ஒரு நேரமாக அல்லாஹு தஆலா அதனை ஆக்கிறது. ஆனால் இன்று இந்த நவீன உலகத்தில் இந்த மின்சாரம் அதை போன்று பல அம்சங்கள் வந்ததன் காரணமாக இன்று இரவு பகலை போன்றாக இருக்கும். அதிகமானவர்கள் இரவு நேரங்களிலே வேலை செய்கிறார்கள், பகல் நேரங்களிலே தூங்குகிறார்கள். இது உண்மையிலேயே ஆரோக்கியமானதா என்று கேட்டால் ஆரோக்கியமானது அல்ல. ஒரு முஸ்லிம் ஒரு வேலைக்கு செல்வதாக இருந்தால் முடிந்த வரைக்கும் அவர் பகல் நேரத்துக்குரிய அந்த வேலையை தேர்ந்தெடுக்க, ஏனென்றால் அவருக்குரிய ஆரோக்கியம் மிக முக்கியமானது. அல்லாஹு தஆலா கொடுத்த அருக்கொடை இந்த ஆரோக்கியம், இதனை பாதுகாப்பது என்பது அவருக்கு மிக முக்கியமானது. அந்த இரவு தூக்கங்கள் சரியாக அமையவில்லை என்றால் அவருடைய உடலும் பாதிக்கப்படும், அதே போன்று அவருடைய உளநலமும் பாதிக்கப்படும் என்பதை நாங்கள் அவதானிப்போம். ஒரு சில நாட்கள் ஒரு மனிதரை தூங்க வைக்காமல் வைத்து பாருங்கள், அவர் சிந்தனை தடுமாறக்கூடியவராக மாறிவிடுவார். அவர் தன்னை அறியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். இப்படியான பல சம்பவங்கள் எங்களுக்கு மத்தியில் நடப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதே போன்று அவருடைய பல உடல் இயற்கை அமைப்புகள் பாதிக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே முடிந்தவரைக்கும் முயற்சி செய்ய வேண்டும். பகல் நேரங்களிலே நாங்கள் வேலை செய்துவிட்டு இரவு நேரங்களிலே தூங்குகின்ற அந்த முயற்சியை நாங்கள் செய்வோம். தவிர்க்க முடியாமல் நிர்பந்தமான ஒரு கட்டத்திலே ஒரு சில சிக்கல்கள் ஏற்படலாம், ஆனால் அது தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது. எனவே அல்லாஹு தஆலா இயற்கையை எப்படி எங்களுக்கு அமைத்திருப்பதாக சொல்கிறான் என்றால், இரவு உங்களுக்கு போர்வை, நீங்கள் போர்வையை போர்த்தி கொண்டு தூங்குவது தான் இரவிலே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. பகலிலே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு தேவையான அந்த ஜீவனோபாயங்களை, உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை நீங்கள் தேடுவது பகலிலே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இப்படி நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான், படைத்தவன் சொல்கிறான், இப்படித்தான் நாங்கள் அமைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் மாற்றியவன். இதை முடிந்தவரைக்கும் நாங்கள் அதிலே பிழை விடாமல் முயற்சி செய்ய வேண்டும். சரியாக சீராக இயங்குவது அது எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அதாவது இந்த நவீன தொலைபேசிகள், இந்த அம்சங்கள் எல்லாம் இன்று பல பேருடைய அந்த தூக்கங்களை வீணடிப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். எவ்வளவு பேர் தூங்குகிறார்கள் அந்த போன்களிலே அல்லது கணினிகளிலே இருந்துவிட்டு, அதாவது மிகவும் தாமதமாக தூங்குகிறார்கள். சுபகம் இல்லை, காலையிலே அவர்கள் எழும்புவதும் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை பொறுத்தவரையில் அவர்கள் இஷாவுக்கு பிறகு கதைப்பதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். தடை கிடையாது, தடுக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது இஷாவுக்கு பிறகு பேசுவதை, கதைத்து கொண்டிருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இஷாவுக்கு பிறகு முடிந்தளவு நேரத்தோடு நாங்கள் தூங்கச் சென்றால் அல்ஹம்துலில்லாஹ், காலையிலே நாங்கள் எழும்புகின்ற பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியமாக, நல்ல ஒரு சிந்தனை உடையவர்களாக, நல்ல ஒரு உற்சாகமானவர்களாக எழும்புவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே நேரத்தோடு தூங்கச் சென்று விட்டு சுபஹுக்கு முன்னால் இரவினுடைய மூன்று பாகங்களிலே அந்த இரண்டு பாகங்கள் கடந்ததற்கு பிறகு கடைசி பாகத்திலே எழுந்து அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கின்ற செய்திகளை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே இந்த தூக்கம் சம்பந்தமான விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அந்த தூக்கம் எப்படி தூங்க வேண்டும், அதனுடைய அமைப்புகள் என்ன, அதனுடைய எப்படியெல்லாம் தூங்க வேண்டும் என்பதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் பெரிதொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி இந்த உபதேசத்தை நிறுத்திக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக உணவு சம்பந்தமான விடயம். இந்த உணவு சம்பந்தமான விடயங்களை பொறுத்தவரையில் இதுவும் மார்க்கத்திலே ஒரு சில விஷயங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உணவை நாம் சாப்பிடுகின்ற பொழுதோ எங்களுடைய கைகளை நாங்கள் துப்புரவாக வைத்துக் கொள்வது, அதே போன்று சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி நாங்கள் சாப்பிடுவது, அந்த சாப்பாடுகளில் எதையும் நாங்கள் வீணடிக்க கூடாது. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஷைத்தானுடைய ஆதிக்கம் ஊடுருவல் அந்த உணவிலே இருக்காது. ஏனென்றால் ஷைத்தான்களை பொறுத்தவரையில் எங்களுடைய உணவுக்கு தேவையான, நாங்கள் எந்த தேவைக்காக உணவை சாப்பிடுகிறோமோ அதனுடைய சகல ஆரோக்கியத்தை உறிஞ்சுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சைத்தான்கள் கையால் எடுத்து சாப்பிடுவது அப்படி இல்லை, அதனுடைய உயிர் சத்துக்களை அவர்கள் உறிஞ்சி விடுவார். எனவே வெறும் சக்கைகளை நாங்கள் சாப்பிட வேண்டியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும்போது கற்றுத்தந்த மிக முக்கியமான விடயம், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கள், உங்களுடைய வலது கையினால் சாப்பிடுங்கள், இடது கையினால் சாப்பிடக்கூடாது. இடது கையினால் சாப்பிடுவது ஷைத்தானுடைய வேலை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த சாப்பாடு சம்பந்தமான, உணவு உட்கொள்வது சம்பந்தமான பல விஷயங்கள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உணவை பொறுத்தவரையில் இன்னொரு செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுனன் திருமிதி என்ற கிரந்தத்தில் 2380வது இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, மா மலா ஆதமியுன் விஆன் ஷர்ரன் மின் பத்னி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நிறைக்கக்கூடிய பைகளில் மிகவும் மோசமான பை என்னவென்றால் அவருடைய வயிறு. ஒரு மனிதன் நிறைக்கக்கூடிய பைகளில் மோசமான பை அவனுடைய வயிறு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன்னா மனிதர்களிலே அதிகமானவர்கள் நிறைப்பது அவர்களுடைய வயிறு. அந்த வயிறை நிறைப்பது என்பது ஒரு மோசமான ஒரு காரியம். அதாவது மனிதன் நிறைக்கக்கூடிய அந்த பைகளிலேயே, பல பைகளிலே பல பொருட்களை மனிதன் நிறைக்கிறான். அந்த நிறைக்கக்கூடிய பைகளில் மோசமானது அவனுடைய வயிறு என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஹஸ்பி பினி ஆதம் அக்லாத்துன் யுகிம்ன சல்பஹு. ஒரு மனிதனுக்கு, அதாவது ஆதமுடைய மகனுக்கு, அவனுடைய முதுகம் தண்டை அவனுடைய அந்த இடுப்பு பகுதியை நேராக வைத்துக் கொள்வதற்கு, அதனை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு சில உணவு பிடிகள் அவனுக்கு போதுமானது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைன் கான லா மஹாலா. ஒரு சில உணவு பொடிகளை உணவு பிடிகளை வைத்து ஒரு மனிதன் போதுமாக்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் அவனுக்கு இப்படி செய்யலாம். அதாவது அவனுடைய வயிற்றிலே ஃபஸுலுஸுன் லிதாமிஹி, மூன்றில் ஒரு பாகத்தை தன்னுடைய உணவுக்காக அவன் ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். வசூலுசுல் லி ஷராபிஹி, அவனுடைய வயிற்றில் மூன்றில் ஒரு பாகத்தை அவனுடைய, அதாவது நீர் தேவைக்காக அவன் ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். வசூலுசுல் லி நஃப்ஸிஹி, அதே போன்று மூன்றில் ஒரு பாகத்தை தன்னுடைய மூச்சு தேவைக்காக அவன் வைத்துக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இதிலே மிக முக்கியமான ஒரு ஆரோக்கியமான ஒரு செய்தி இங்கு சொல்லப்படுகிறது. இன்று மனிதர்களுக்கு பிடிக்கக்கூடிய நோய்களிலே அதிகமான நோய்கள் சாப்பிடாமையால், சாப்பாடு இன்மையால் ஏற்படக்கூடிய நோய்கள் அல்ல, உணவு பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய நோய்கள் அல்ல. அதிகமான நோய்கள் ஏற்படுவதற்குரிய அடிப்படை காரணம் உணவு அதிகமாவதால், அதிகமாக உணவுகளை உட்கொள்வதால் தான் இந்த நோய்கள் ஏற்படுகிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நிறைக்கக்கூடிய பைகளிலே மோசமான பை அவனுடைய வயிறு. எனவே ஒரு மனிதனுக்கு தன்னுடைய முதுகை நேராக வைத்துக் கொள்வதற்கு, தன்னுடைய முதுகந்தண்டை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு ஒரு சில உணவு பிடிகள் போதுமானது. ஒருவருக்கு அதிகமாக சாப்பிட வேண்டும் என்ற ஒரு தேவை ஏற்பட்டால் அவர் செய்ய வேண்டிய விடயம் என்ன? மூன்றிலே ஒரு பகுதியை தன்னுடைய வயிறிலே, வயிற்றினுடைய அந்த இடங்களை மூன்றாக பிரித்து, மூன்றில் ஒரு பகுதியை உணவுக்காகவும், மூன்றில் ஒரு பகுதியை நீருக்காகவும், மூன்றிலே ஒரு பகுதியை மூச்சுக்காகவும் அவர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இதுவும் எங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சத்திலே உள்ளது. இன்னும் நாங்கள் முக்கியமான சந்தர்ப்பங்களிலே கூடுதலாக சாப்பிடுவோம். எந்த அளவுக்கு என்றால் நீர் அருந்துவதற்கு கூட இடம் இல்லை. சிலர் சாப்பிட்டு விட்டு மூச்சு விடுவதற்கு கூட சிரமப்படுவார். எனவே இந்த மாதிரியான அமைப்பிலே எங்களுடைய அந்த உணவு அமைப்புகள் இருக்கக்கூடாது. அதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னார்கள், ஒரு முஷ்ரிக்கை பொறுத்தவரையில், ஒரு அதாவது இணை வைப்பாளனை பொறுத்தவரையில், அவன் 7 குடல்களுக்கு சாப்பிடுவதை போன்று அவன் சாப்பிடுவான், கூடுதலாக அவன் சாப்பிடுவான். ஆனால் ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் அவன் அதாவது 1 குடலுக்கு சாப்பிடுவான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். எனவே அந்த அளவு ஒரு விசுவாசியினுடைய அந்த முஸ்லீமுடைய அந்த உணவு குறைவாக இருக்கும், முஷ்ரிக்குகளுடைய அந்த உணவுகள் அதிகமாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் வந்தார்.
அவர் வரும்போது முஷ்ரிக்காக இருந்தார். அவருக்கு விருந்து கொடுத்தார்கள், அதிகமாக சாப்பிட்டார். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், இவ்வளவு சாப்பிடுகிறாரே. அடுத்த நாள் அவருக்கு மார்க்கத்தை விளக்கப்படுத்தி அவர் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு, இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு கொஞ்சமாக சாப்பிட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்திலே வந்து நபித்தோழர்கள் கேட்டார், அல்லாஹ்வின் தூதர், நேற்று இவ்வளவு அதிகமாக அவர் சாப்பிட்டார், இன்று கொஞ்சமாக சாப்பிட்டிருக்கிறார், என்ன இதனுடைய விளக்கம் என்று கேட்ட பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஷ்ரிக் ஏழு குடலிலே சாப்பிடுவான், ஒரு விசுவாசி ஒரு குடலிலே சாப்பிடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த உணவு சம்பந்தமான விடயமும் எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம். அதே போன்று இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். எனவே இந்த பாடத்திலே நாங்கள் பார்த்த அந்த விடயங்களை படித்து எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதே போன்று இதிலே வந்திருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சுஜூதுகளிலே, அதே போன்று அத்தஹியாத்தின் அந்த கடைசி பகுதிகளில் எல்லா துஆக்களையும் ஓதியதற்கு பிறகு ஆரோக்கியத்திற்காக நாங்கள் அரபியிலும் பிரார்த்தனை செய்யலாம். அதே போன்று தமிழிலும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யலாம். எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அதே போன்று ஏனைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்துக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت